الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد إلا وجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا وعلى الله فليتوكل المؤمنون وقال الله سبحانه وتعالى أيضا وإن يمسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما أوتي رجل بعد اليقين أفضل من الآخرة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம்பியுலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள், தாபிஊன்கள், தபூத் தாபிஈன்கள், மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக பயந்து நடக்குமாறும், அவனுடைய ஏவல்களை முழுமையாக எடுத்து நடக்குமாறும், அவன் விளக்கியவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதும் வசியத் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு வழங்கிய அருட்பாக்கியங்களில் நிஅமத்துகளில் உயர்ந்த நிஅமத்துகளில் ஒன்றுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, சோதனைகள் குறைந்த வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார், ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய மறுமையுடைய ஆசிராவுடைய நம்பிக்கை அந்த ஈமான் என்ற நியமத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய சிறந்த நியமத்து ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், நான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக எதை கேட்க வேண்டும்,
அந்த மனிதரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலும் மறுமையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே கேள். அவர் திரும்பவும் வந்தார் அடுத்த நாள். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் அதிகமாக எதை கேட்க வேண்டும்? திரும்பவும் சொன்னார்கள், அடிக்கடி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே உலகத்திலும் மறுமையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கேள். மூன்றாவது தடவை வந்த பொழுதும் அப்படியே சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பின்னால் யக்கீனுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய உயர்ந்த நியமம். அதை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இது என்று சொன்னார். ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுரத்து துஆ பைனல் அஸானி வல் இகாமா, அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது, தட்டப்பட மாட்டாது, கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த குறுகிய நேரத்துக்குள் எதை கேட்போம்? அஸானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே உள்ள அந்த துஆ எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அந்த நேரத்திலே எதை கேட்பது பொருத்தம்? சொன்னார்கள், சிலுன் ஆபியா இத்துனியாவல் ஆபியா, ஈருலகத்திலும் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேள். இதனால் தான் அஸானுடைய துஆவுடன் சேர்த்து அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் அஃவவல் ஆபியா இத்துனியாவல் ஆகிறார் என்று சொல்லுவது சுன்னத்து. ஆரோக்கியமான வாழ்க்கை கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும், அது நிச்சயமாக கிடைக்கும். அஸானுடைய துஆவுடன் சேர்த்து இன்னகரா துஸ்லிகுல் மீஆத் என்ற அஸானுடைய துஆவுடன் இந்த துஆவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா அல்லது அல் அஃவவல் ஆஃபியா இத்துனியாவல் ஆகிறார், உலகத்திலும் மறுமையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கையே வேண்டும். ஒரு மனிதனுக்கு கிடைத்த உயர்ந்த நியமத்து தான் நோயற்ற வாழ்க்கை, சோதனைகள் குறைந்த வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த ஆரோக்கியம் ஒன்றே பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளில் இந்த ஆரோக்கியம் என்ற நியமத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு கடமைகள் இருக்கும். தனக்கு கிடைத்த தொழிலை நியமத்து என்று விளங்குகிறார், அந்த தொழிலை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்கிறார். தனக்கு கிடைத்த வாகனத்தை நியமத்து என்று விளங்கியதனால் அதனை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறார். தனக்கு கிடைத்த சொத்துகளை காணி பூமிகளை நியமத்து என்று விளங்குகிறார், அதனை பத்திரப்படுத்தி பாதுகாப்பதிலே முயற்சி செய்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்த உயர்ந்த நியமத் ஆரோக்கியமான வாழ்க்கை. இந்த நியமத்துடைய விடயத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பொறுப்புகள் இருக்கும். ஒன்று இந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, இரண்டாவது இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை பயன்படுத்துவது. பாதுகாப்பதைப்படி இரண்டு முறைகளை மார்க்கம் சொல்லி தந்தது. ஒன்று இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களை பேணுதலாக ஓதுவது. இரண்டாவது மார்க்கம் சொல்லித்தந்த வழிகாட்டல்களை மனிதன் வாழ்க்கையிலே பேணி நடப்பது. நிறைய துஆக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள், காலையிலும் மாலையிலும் இந்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு மட்டும். ஏதாவது அனைத்து துஆக்களையும் மனிதனுக்கு மனனம் செய்ய முடியாது, ஓத முடியாது என்றாலும் சில முக்கியமான துஆக்களையாவது எழுதி வைத்து அதனை கட்டாயம் காலையிலும் மாலையிலும் பேணி பாதுகாத்து ஓதி வரக்கூடும். இன்றைய காலங்களிலே நிறைய பயங்கரமான நோய்கள் சோதனைகள் அறிய கால மக்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்ப துஆக்கள் விடுபட்டிருக்கிறது. எல்லா துஆக்களையும் ஓத முடியாது என்றாலும் சில முக்கியமான துஆக்களையாவது எழுதி வைத்து காலையிலும் மாலையிலும் பேணுதலாக ஓத வேண்டும். மனைவி குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் இரண்டே இரண்டு துஆக்களை சொல்லுகிறேன். மிக முக்கியமான துஆக்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவது. ஒன்று, அபானிபின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு. சஹீஹான ஹதீஸ் திருமதி சரீ போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவைகள் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா வஹுவ ஸமீஉல் அலீம், அநேகமானவர்களுக்கு பாடம் இருக்கும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். அந்த பெயர் எப்படிப்பட்டதென்றால், இந்த வானத்திலோ பூமியிலே உள்ள எதுவுக்கும் எந்த ஒரு தீங்கையும் இழைக்க முடியாது அந்த ரப்புடைய நாட்டமில்லாம், எந்த நுழம்புக்கும் எந்த காய்ச்சலையும் ஏற்படுத்த முடியாது, எந்த விஷஜந்துக்களுக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. இது மிகவும் பவரான துவா. காலையிலும் மாலையிலும் யார் மூன்று தடவைகள் ஓதுவார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு ஆபத்தும் தீங்கும் அவருக்கு ஏற்பட மாட்டார். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, காலையிலே சுபகுக்கு பின்னால் அதனை ஓதினால் திகள் சருகுகள் விளைவுகள் விபரீதங்கள், திடீரென்று நெருப்பு பிடிப்பது, திடீரென்று தண்ணீரிலே மூழ்குவது, திடீரென்று கட்டிடங்கள் இடிந்து விழுவது, இது போன்றவைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபானிபின் உஸ்மானுக்கு ஒரு காலத்திலே பாரசவாத நோய் ஏற்பட்டது, நோய் ஏற்பட்டது. ஒரு மனிதர் அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். இந்த ஹதீஸை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் ஏன் ஆச்சரியமாக பார்த்தார் என்றால், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இவருக்கே இந்த பிரலை நோய் ஏற்பட்டு விட்டதே. அபானிபின் உஸ்மான் சொல்லுகிறார், என்ன பார்க்கிறார், ஹதீஸ் அல் ஹதீஸ் கமா ஹத்தத்துக, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நான் சொன்னதை போன்றுதான், அதை ஓதினால் எந்த ஒரு ஆபத்தும் வரமாட்டாது, எனக்கு எந்த நாள் இந்த பாரசவால நோய் ஏற்பட்டதோ அன்று நான் இந்த துவாவை ஓதி இருக்கவில்லை என்ற. அல்லாஹ் என்னுடைய விடயத்திலே அவனுடைய விதியை ஏற்படுத்துவதற்காகவே எனக்கு மறக்கடிக்க செய்திருக்கலாம் சொன்னார்கள். என்றைய நான் எனக்கு இந்த பாரசவால நோய் ஏற்பட்டதோ அன்று இந்த துஆவை நான் ஓதி இருக்கவில்லை என்றார். அந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சொல்லுகிறார், எங்களுடைய குடும்பத்திலே உள்ள ஒரு பெண் இந்த துஆவை ஓதக்கூடிய வலமை உள்ளவளாக இருந்தால் ஒரு நாள் அவளை தேர் கொட்டியது எந்த ஒரு ஆபத்தும் அவளுக்கு உண்டாகவில்லை. நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். சரியான ஹதீஸ். ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்து துஆக்களில் குறைந்தது இந்த ஒரு துஆவை காலையிலும் மாலையிலும் சுபஹு தொழுதி விட்டு மக்ரிப் தொழுதி விட்டு மூன்று மூன்று முறை ஓதிக்கொள்வோம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், மனைவிமார்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இன்னும் ஒரு துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் ஓதுவோம். அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தை வழங்கிவிடு. அல்லாஹும்மா ஆஃபினி ஃபி ஸம்இ, ஆஃபினி ஃபி பஸரி, என்னுடைய கேள்வியிலே என்னுடைய பார்வையிலே உள்ள ஆரோக்கியத்தை பாதுகாத்துவிடு, அதற்கு ஆரோக்கியத்தை வழங்கிவிடு. ஒவ்வொரு உறுப்புகளுக்குரிய ஆரோக்கியத்தையும் காலையிலும் மாலையிலும் வேண்டும். இன்னும் ஒரு துஆவிலே இப்படியும் கேட்பார்கள், அல்லாஹும்மா மத்தி எனி விசம்இ வபஸரி வகுவதி மா அஹ்யைதனி, யாழ்லா என்னுடைய பார்வையின் சக்தி, என்னுடைய கேள்வியின் சக்தி, என்னுடைய உடல் உறுப்புகளில் என்ன என்ன உறுப்புகள் இருக்கிறதோ அந்த முழு உடம்பினுடைய வலிமையையும் கூவத்தையும் எனக்கு வாழும் காலம் எல்லாம் அனுபவிக்கும் பாக்கியத்தை தருவாயா. மத்தியினி என்னுடைய பார்வை நான் மௌத்து வரையிலே அனுபவிக்க வேண்டும், கேள்வி மௌத்து வரையிலே அனுபவிக்க வேண்டும், உடல் உறுப்புகளிலே வெளிரங்கத்திலே ஊரங்கத்திலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் மௌத்து வரையிலே இயங்க வேண்டும், எதுவும் செயலாகிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ இப்படி நிறைய துஆக்கள் குறிப்பிட்ட இந்த சில துஆக்களையாவது எழுதி ஓதி வருவோம். இது முதலாவது ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்குரிய வழி. காலையிலே மாலையிலே தரப்பட்ட துஆக்களை ஓதுவது, துஆவுடன் மாத்திரம் நின்று கொள்வதல்ல, சில முயற்சிகளும் செய்ய வியாபாரத்திலே பரக்கத்து செய்ய என்று துஆ செய்து வைத்து வீட்டுக்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்தால் அவர் புத்திசாலி அல்ல. யா அல்லாஹ் திருமணத்துக்குரிய ஏற்பாடு செய்ததா என்று சொல்லிவிட்டு அவர் அதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளாமல் இருந்தால் அது அறிவுத்தனமான செயல் அல்ல. பாக்கியம் வேண்டும் என்று துவா செய்கிறார், ஆனால் திருமணம் முடிக்கும் யோசனை இல்லை, அவரை யாரும் புத்திசாலி என்று சொல்லுவதில்லை. துவாவும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு எத்தனையோ பல வழிகளை காட்டிக் கொண்டார். இன்றைய வைத்தியர்கள் சொல்லக்கூடிய பல ஆலோசனைகள் அது மார்க்கத்திலே சொல்லப்பட்டவைகள். இன்று நோய் ஒழிப்பு திட்டத்திற்கு சில முறைகள் காட்டித் தரப்படுகிறது, அது இஸ்லாம் சொன்னது 105 வீதமும் அல்ல என்று கவலையும் கைசேதமும் என்னவென்றால், சுத்தத்துக்கு யார் வலைவிலக்கணம் சொன்னார்களோ, சுத்தத்துக்குரிய சரியான வரைவிலக்கணமும் சரியான திட்டங்களும் சரியான வழிகாட்டல்களும் எந்த மார்க்கத்திலே இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை பேணக்கூடிய முஸ்லீம்களாக எங்களுக்கு யாருக்கு சுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாதோ அவன் சுத்தம் பேசுகிறான். அந்த அளவுக்கு நாம் எங்களை ஆக்கிக்கோ நதி சுத்தம் பேசுகிறோம். வெறுமனே ஒரு சில இடங்களிலே ஒன்று சேரக்கூடிய தண்ணீரை மாற்றம் அகற்றிவிட்டால் நோயை ஒழிக்க முடியாது, அது ஒரு முறை. வெறுமனே சூழலை மாத்திரம் எல்லோரும் டெங்கு இதன் மூலம்தான் உருவாகிறது என்று சொன்ன உடனே வீட்டு சூழலை சுத்தமாக வைப்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, நோய் எழுப்பக்கூடிய திட்டம் இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒவ்வொருவருடைய உடம்பிலிருந்து இஸ்லாம் ஆரம்பிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கைக்குரிய ஆரோக்கியத்துக்கு இவைகளை எல்லாம் பேண வேண்டும். இந்த குறுகிய நேரம் இடம் கொடுக்காது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொன்றையும் விரிவாக பேசுவதற்கு. நோய் ஒழிப்பு திட்டத்துக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் எப்படி எப்படி எல்லாம் ஆச்சரியமான விடயங்களை சொன்னார். அவைகள் இன்று பேணப்படாததினால்தான் பயங்கரமான நோய். நாம் இவைகளை விளங்கப்படுத்த இஸ்லாம் சுத்தத்தை எப்படி எல்லாம் பேச, மீடியாக்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் யாருக்கு ஆற்றலை வழங்கியிருக்கிறார்களோ அவர்கள் வேறு ஏழு ஒன்றிலே இதனை செலவழிப்பதை விட இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணங்களை ஏற்படுத்தும் விடயத்தில் தனக்கு என்ன என்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளுக்கு இவைகளை பயன்படுத்தினால் நன்மை கிடைக்கும். ஏனென்று இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி அசுத்தமான மார்க்கம், சுத்தம் பேணாதவர்கள் அசுத்தமானவர்கள் என்றெல்லாம் அசிங்கமாக பேசுகிறார். அல்லாஹும் ரசூலும் பரிசுத்தமான இந்த மார்க்கம் மிகவும் பரிசுத்தம். குழந்தை பிறந்தவுடன் ஏழாவது நாள் குழந்தையினுடைய முடியிலே உள்ள தலையிலே உள்ள முடியை இறக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஏன் சொல்ல அதிக சொல்லுகிறது. அது அழுக்கு, அந்த முடி நீக்கப்பட வேண்டும். அதுதான் குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்குரிய அடிப்படை. அந்த முடி தடையிலே தொடர்ந்து இருப்பது குழந்தையின் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஏழாவது நாளிலே ஹதீஸிலே அஸா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. தலையிலே உள்ள அந்த அழுக்கை நீக்கி அந்த குழந்தையின் பாதுகாப்புக்கு அவனுடைய பாடத்துக்கு வெள்ளியினுடைய அளவு சதக்கா கொடுத்து விடுங்கள். இஸ்லாம் சொன்ன ஆரோக்கியத்துக்கு வரை, நோய் ஒழிப்பு திட்டத்துக்கு வரை. ஹத்னா செய்யப்படுவதை மார்க்கம் ஏன் வலியுறுத்துகிறது? இது அந்நிய சமூகத்துக்கு தெரியாது. ஹத்னா செய்யப்படாமல் இருப்பதனால் அந்த பகுதிகளிலே அழுக்குகள் ஒன்று சேருகிறது. அதன் மூலம் எத்தகைய பயங்கரமான நோய்கள் அந்த கிருமியினூடாக உடம்புக்குள்ளே ஏறுகிறது. இஸ்லாம் சுத்தத்தை பேசுகிறது. இஸ்லாம் நோய் ஒழிப்பு திட்டத்துக்கு வலுப்படுகிறது. குழந்தை பிறந்தவுடன் குறிப்பிட்ட வயதிலே முடியுமான அளவுக்கு அந்த குழந்தை தாங்கக்கூடிய நிலை வந்தவுடன் ஹத்னா செய்துவிடுங்கள், அந்த அழுக்கை நீக்கிவிடுங்கள். குலத்துக்கு பேசுகிறது. சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்வதை இஸ்லாம் ஏன் அவ்வளவு வலியுறுத்தி இருக்கு? அது எங்கு மாற்று மதத்தானவர்களே பேணப்படுகிறது? இஸ்லாம் மிகவும் சிறுநீர் கழித்துவிட்டு முறையாக சுத்தம் செய்யாமல் இருப்பதை பெரும் பாவங்களே பேர்த்திருக்கு. ஏன்? அது அழுக்கு, அது நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. அந்த சிறுநீர் கண்ட இடங்களிலே, இன்று பொது இடங்களிலே, ஒரு சில இடங்களிலே, வீடுகளிலும் அங்கும் இங்கும் உள்ள சில இடங்களே கவனிக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் எல்லோரும் பிறங்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுகளிலும் பொதுவான இடங்களிலும் சிறுநீர் கழிக்கப்படுகிறது, அது கவனிக்கப்படவில்லை. ஆனால் இஸ்லாம் வன்மையாக கண்டிருக்கிறது. மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலே சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிக்கக்கூடியவர்களுக்கு லானத்து செய்வார்கள் கூடுதல். ஏன்? அது சூழலை மாசடைய செய்கிறது. அந்த சுத்தத்தை யார் பேசு? அங்கிருந்து நோய் உருவாகுவதை யார் தடுப்பது? பயங்கரமான பதுவாசை. முஸ்லிம்களாகிய நாமும் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேரடியாக இன்று சிறுநீர் கழிப்பதில்லை, மலம் கழிப்பதில்லை. ஆனால் சிலர் மடத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். குழந்தைகளுடைய அசுத்தங்களுக்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடியவைகளை கண்ட கண்ட இடங்களிலே போட்டுவிடும். இந்த பதுவா அவங்களுக்கும் கிடைக்கும். சில நேரங்களிலே வீடுகளுக்குள்ளே அப்படியானவைகள் தேக்கி வைக்கப்படுகிறது. மூளை முடிக்கப்படுகிற சில நாட்களுக்கு அதுவும் நோய்களை ஏற்படுத்துகிறது. அகற்றப்பட வேண்டும். மக்கள் புலம்பக்கூடிய பகுதிகளில் கண்ட கண்டமாறு குழந்தைகளுடைய நதீசுகளுக்கும் அசுத்தத்துக்கும் பாதிக்கப்படக்கூடிய அவைகளை போட்டுவிடக் கூடாது. அதன் மூலம் யாருக்கெல்லாம் நோய்களை உண்டாகிறதோ பகுவாவுக்கு ஆளாகும். இஸ்லாம் பேசக்கூடிய சுத்தம். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், தூங்கி எழுந்தவுடன் நீங்கள் யாரும் உங்களுடைய கைகளை கொண்டு போய் நேரடியாக பாத்திரங்களிலே தண்ணீரிலே விட வேண்டாம். வேறொரு பாத்திரத்தின் மூலம் கையை நன்றாக கழுவிவிட்டு பாத்திரத்துக்குள்ளோ அந்த தண்ணீருக்குள்ளே கையை நுழைவியுங்கள். ஏன் சொன்னார்? காரணமும் சொன்னார். நீ இரவு விருப்பின் மீது இருந்தால், ஆனால் உன்னுடைய கை எங்கு இரவு தரித்தது என்பது தெரியாது. எதை சொல்ல வருகிறார்கள் என்றால், கை பல இடங்களிலே சொரிந்திருக்கும், சென்று வந்திருக்கும். ஒருவனுடைய மேனியிலே அழுக்கு இருந்திருக்கும், அல்லது ஒரு காயம் இருந்திருக்கும், ஒரு பரு இருந்திருக்கும். வீட்டுக்குள்ளே 7 பேர் 8 பேர், ஒருவர் அப்பொழுதுதான் பிரயாணத்திலே இருந்து வந்து டயத்திலே தூங்கி இருப்பார். அவருடைய கையும் பல இடங்களிலே சொரிந்திருக்கும். எல்லோரும் அந்த கைகளை கொண்டு போய் மலஜல கூடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய வாளிக்குள் நுழைவிக்கும் பொழுது அந்த கிருமிகள் அந்த தண்ணீரிலே போய்விடாதா? எல்லோரும் போய் அந்த டேங்கிலே கையை நுழைவித்து கழுவும் பொழுது அந்த கைகளிலே உள்ள பல வகையான கிருமிகளும் போய் அந்த தண்ணீர் உள்ள இடத்துக்கு செல்லுகிறது. அதை ஒருவர் வாய்க்கொழுப்பு கொப்பளிக்கிறார், முகத்தை கழுவுகிறார், உடம்பை கழுவுகிறார். முழு ஊரிலே உள்ள எல்லோரும் வந்து அவங்களை அப்படி அப்படியே கையை நுழைவிக்கிறார்கள். எல்லோருடைய பல வகையான கிருமிகளை முரணத்திலே ஒன்று சேர மாட்டாரா? அது பல நோய்களை ஏற்படுத்த மாட்டாரா? நோய் ஒழிப்பு திட்டத்தை இருக்கக்கூடிய உண்மையான வழியை சொல்லுகிறார்கள். நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் கையை நன்றாக கழுவி விட்டு தண்ணீரிலே கையை விடுங்கள். அல்லது வீட்டுக்குள்ளே உள்ள பலர் அல்லது முழு ஊரும் சேர்ந்து ஒரு ஹவுலிலே அந்தந்த கைகளை நுழைவிக்கும் பொழுது எத்தனை வகையான கிருமிகள் ஒன்றிடத்திலே ஒன்று சேரும். அதனை ஒருவர் வாய்ப்பளிப்பார், முகத்தை கழுவுவார், நோய்கள் உண்டாக மாட்டாரா? இது இஸ்லாம் பேரிய சுத்தம். இது வெளியிலே பேசப்படுகிறதா? அந்நிய சமூகத்துக்கு தெரியுமா? இது முஸ்லீம்களாகிய நாம் இஸ்லாம் சுத்தமான மார்க்கம் என்பதை விளங்கப்படுத்த தவறினோம். அதனால் அல்லாஹ் ரசூலுடைய பரிசுத்தமான மார்க்கம் வெளியிலே கொச்சப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய பொறுப்பு இந்த கெட்ட எண்ணத்தை இல்லாமலாகும். இன்னும் ஒன்று சொன்னார், தூங்கி எழுந்தவுடன் மூன்று முறை மூக்கை நன்றாக சீறிக்கொள்ளுங்கள். அதற்கு காரணம் சொன்னார்கள், இந்த மூக்கினுடைய இந்த முள்ளு பகுதியிலே ஷைத்தான் இரவு தரிக்கிறான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற பெரும்பெரும் முஹத்தித்துங்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுதே ஷைத்தான் என்ற வார்த்தையை கொண்டு இங்கே அழுக்குகள் நாடப்படுகிறது. இந்த இடத்திலே அழுக்குகள் ஒன்று சேருகிறது, அது சீறி விடுவதன் மூலம் கீழே விழுந்து விடுகிறது. அப்படி இல்லை என்றால் அழுக்குகள் தொடர்ந்து ஒன்று சேருவதன் மூலம் எத்தனையோ வகையான நோய்கள் அந்த உடம்புக்குள் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆரோக்கியத்துக்குரிய வழி, ஒரு ஹதீஸிலே சொன்னார், தூங்குவதற்கு முன்னால் விரிப்பை மூன்று முறை உயர்த்தி அதனை உதறிவிட்டு தூங்குங்கள். நாம் வெளிரங்கத்திலே என்ன விளங்குவோம்? ஏதாவது கரப்பத்தான், பன்னிகள், எறும்புகள் ஏதாவது இருக்கலாம். அதனால் வெளிரங்கத்திலே நாம் பார்ப்போம், அப்படி ஒன்றும் இல்லை, அப்படியே தூங்கிவிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், விரிப்பை உதறி தள்ளிவிட்டு மூன்று முறை தூக்கி உதறிவிட்டு தூங்குங்கள். அதற்குள் என்னவெல்லாம் மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்றார். சில வருடங்களுக்கு முன்னால் அரபு நாட்டிலிருந்து வரக்கூடிய அல் முஜித்தம என்ற ஒரு மெகதி, அதில் வாசித்து ஒரு மனிதன் தூங்கியவுடன் அவனுடைய மேனியிலிருந்து கண்ணுக்கு விளங்காத சில கிருமிகள் விரிப்பின் மீது விழுகிறது. அவன் எழுந்து சென்றாலும் அந்த கிருமிகள் அப்படியே இருக்கும், கண்ணுக்கு விளங்கான். அதே விரிப்பின் மீது திரும்ப அவரோ அல்லது இன்னும் ஒருவரோ வந்து தூங்கினால் அந்த கிருமிகள் அவருடைய மேனியிலே தொட்டுகிறது. அது எத்தனையோ வகையான நோய்களை ஏற்படுத்தியது. சொல்லிவிட்டு அவர் ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொல்லுகிறார், அது தண்ணீரால் கழுவினாலும் போகாதே, தூக்கி உதறுவதன் மூலம் தான் கீழே விடுகிறது. அப்பொழுதுதான் எங்களுடைய முஸ்லிம் எழுதுகிறார், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று முறை உதறிவிட்டு தூங்குங்கள். அந்த விஞ்ஞானி சொன்னவுடன் எல்லோரும் இப்பதை யோசிப்பார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்களே உதறிவிட்டு தூங்குங்கள், உங்களுக்கு தெரியாத அதற்குள் என்ன மறைந்திருக்கிறது. ஆரோக்கியத்துக்கு வழி, நோய் ஒழிப்பு திட்டம் இது இஸ்லாத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு சொன்ன வழிகளில் ஒன்று, இரவு தூங்குவதற்கு முன்னால் சில விடயங்களை பேண சொன்னார். ஒன்று, ரஸ்லுல் பராஜி, உடம்பில் எங்கெல்லாம் மடிப்புகள் இருக்கிறதோ அப்படியான இடங்களை இரவு தூங்குவதற்கு முன்னால் கழுவிக்கொண்டு தூங்குங்கள் என்றார். அங்கே அழுக்குகள் ஒன்று சேருகிறது, அது நோய்களை ஏற்படுத்துகிறது. இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது எதை? உடம்பிலே உள்ள சில முடிகளை நீக்குமாறு. முஸ்லிம் ஷரீஃபுடைய ரிவாயத்திலே ஹலரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு 40 நாளைக்குள் குறைந்தது. உடம்பிலே நீக்க வேண்டிய முடிகளை நீக்கிக் கொள்ளுமாறு நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். 40 நாளையும் தாண்டி அந்த உடம்பிலே நீக்க வேண்டிய அந்த முடிகள் இருக்கக்கூடாது. இமான் நவவி போன்றவர்கள் விளக்கம் எழுதும் பொழுதே அந்த முடிகள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நீக்கப்படாமல் எவ்வளவு கழுவினாலும் அதற்கு இடையிலே உள்ள கிருமிகளை இல்லாமலாக்க முடியாது. அது நீக்கப்படுவதன் மூலம்தான் இல்லாமலாகும். சில நேரங்களிலே அது கவனம் செலுத்தப்படுவதில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இஸ்லாமியங்களுக்கு தந்தே எங்களை பரிபூரணமாக்கிக் கொள்வதற்கு, ஒரு முஸ்லீம் தன்னை பிரமாசமாக்கிக் கொள்வதற்கு, ஒரு முஸ்லீம் தன்னுடைய உடலை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு, அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நகத்தை வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது, நீக்க வேண்டிய முடிகளை நீக்குவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. 40 நாளை தாண்டக்கூடா அதை தெளிவாக அது அழுக்கு, அது நீக்கப்பட வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் சொன்ன சுத்தம், இஸ்லாம் சொன்ன நோயொழிப்பு திட்டம், உடம்புக்குள் இத்தனையோ இப்படியான அழுக்குகளை வைத்துக் கொண்டு வெளியிலே உள்ள ஒரு சிலரை மாத்திரம் இல்லாமலாக்குவதன் மூலம் முழு நோயையும் முடிக்க முடியாது. இதை நாம் விளங்கப்படுத்த வேண்டும். இரவு சொன்னார்கள், தூங்குவதற்கு முன்னால் பாத்திரங்களை மூடிவிட்டு தூங்குங்கள். ஏன் மூட வேண்டும்? நாம் விளங்குவோம், பள்ளி வாய் போடக்கூடாது, கரப்பத்தான் போய் நக்கக்கூடாது. அது மட்டுமல்லக்கா, சொன்னார்கள் மூடி ஒன்று இல்லாவிட்டால் அதனுடைய குறுக்கே ஒரு கம்பையாவது, ஒரு குச்சியையாவது வைத்து விடுங்க. சில ஹதீஸ்களிலே காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, திடீரென்று சில நேரங்களிலே வானத்திலிருந்து ஒரு வகையான நச்சு காத்து இறங்குகிறது. திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதிகளிலே பாத்திர திரவத்துக்கு மட்டுமல்ல, அந்த பாத்திரத்திலே அந்த நஞ்சு போய் சேர்ந்து விடுகிறது. அது பயன்படுத்தப்படும் பொழுது பல நோய்கள் ஏற்படுகிறது. வெறுமனே கரப்பத்தானுக்கும் பள்ளிக்கும் மட்டுமல்ல, இப்படியான நச்சு காற்றுகள் வானத்திலிருந்து இறங்கும் பொழுதே திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்திலே அது நுழைகிறது. குறுக்கையாவது ஒரு குச்சி வைக்கப்பட்டிருந்தால் அது அங்கே வருவதில்லை. அதீசிலே சொல்லப்பட்டதா? இப்படி நிறைய சொல்லலாம். இஸ்லாம் சொன்ன ஆரோக்கியத்துக்குரியவர், இஸ்லாம் பேசிய சுத்தம். ஒரு பெண் தன்னுடைய அந்த அசுத்தமான காலத்தில் இப்படி இப்படித்தான் நடக்க வேண்டும், அவள் குறிப்பிட்ட காலத்திலே குளிக்க வேண்டும், குழந்தை கிடைத்ததன் பின்னால் இப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொன்னது ஏன்? அந்த காலங்களிலே ஒன்று சேருவதன் மூலம் எத்தனையோ நோய்கள் ஏற்படுகிறது. அது அந்நிய சமூகத்துக்கு தெரியாது. விளங்கப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொருள். நடந்த 2 நிகழ்வுகளை சொல்லுங்கள். ஒன்று, சில வருடங்களுக்கு முன்னால் 5 வயது ஒரு குழந்தைக்கு திடீரென்று ஒரு பயங்கரமான நோய், செக் பண்ணி பார்த்த பொழுது 8. 5 வயது குழந்தைக்கு 8. பெற்றோர்களுக்கு இருக்குமோ என்று அவர்களை செக் பண்ணினால் அவர்களுக்கும் அந்த நோய். ஆய்வு செய்வார். அவர்களிடம் கேட்கப்பட்டது எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகியது, இன்ன பிரயாணம் செய்து விட்டு வந்தோம், அன்றைய நாளிலிருந்து தான் குழந்தையுடைய வித்தியாசத்தை கண்டோம். பிறகு என்ன சாப்பிட்டீர்கள்? வலமையாக பாதையோரத்திலே பழங்களை வெட்டி விற்பனை செய்யக்கூடிய ஒரு பழையாவாரியிடம் மாங்காய் வாங்கி அவர் வெட்டி கொடுத்திருக்கிறார். அவருக்கு அவன் அந்த மாங்காயை வெட்டும் பொழுது அவனுடைய கையிலே இருந்த ஏதோ ஒரு திரவம் அதிலே பட்டிருக்கிறது. குழந்தையை சாப்பிட்டது இவனுக்கு அந்த நோய் என்று முடிவெடுத்தார். கண்ட கண்டதை இஸ்லாம் சாப்பிடுவதை தடுத்து, மூடி வைக்கப்பட்டதை சாப்பிட வேண்டும், பரிசுத்தமானதை சாப்பிட வேண்டும். பாதை ஓரங்களிலே கண்ட கண்டமாறு அசுத்தமாக பஸ்துகளிலும் அங்கும் இங்கும் எடுத்துக்கொண்டு வரக்கூடியது. அவர் எப்படிப்பட்டவர்? இஸ்லாமிய ஒருவரா, அந்நிய மரத்திலே உள்ள ஒருவரா, சுத்தம் பேணக்கூடியவரா, இதிலே சுத்தம் பேணப்பட்டிருக்குமா என்பதை எல்லாம் பார்ப்பதில்லை. கண்ட கண்டதை எல்லாம் சாப்பிடுவது இஸ்லாம் தடுத்தது. அதுவும் இன்று எத்தனையோ பல நோய்களுக்கு காரணம். இன்னும் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு குழந்தை தாய் காலையில் எழுந்தவுடன் பான் துண்டு அல்லது ரொட்டி துண்டை எடுத்து அதிலே சில எறும்புகள் மட்டும்தான் இருந்தது, அதனை அப்படியே துடைத்து விட்டு குழந்தைக்கு சாப்பிட கொடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரமாகவும் இல்லை, குழந்தை மயங்கியது, வாயிலிருந்து நுரை வந்தது, குழந்தை மரணித்து விட்டது. பிறகு தான் ஆய்வுக்கு எடுத்த பொழுது என்ன நடந்தது என்று பார்த்தால் ஒன்றும் இருக்கவில்லை, சில எறும்புகள் மட்டும்தான் இருந்தது. பாத்திரம் திறந்து வைக்கப்பட்டது. எறும்புகள் எங்கிருந்து வருகிறது என்பதை ஆய்வு செய்து பார்த்த பொழுது அந்த எறும்புகள் எல்லாம் வருவது ஒரு செத்த பாம்பில் இருக்கும். இஸ்லாம் சொன்னது மூடி வையுங்கள் பாத்திரத்தை, ஆபத்து எங்கே இருக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நோய் ஒழிப்பு திட்டத்துக்கு என்ன என்ன வழிகள் என்பது போன்ற முழு விடயங்களையும் சூழலை பாதுகாப்பதையும் ஏன் நிழல் தரக்கூடிய மரங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னது அது இன்றைய சுகாதார அமைச்சு அல்ல இஸ்லாம். இளந்தரமான மரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொன்னார்கள், யார் இலங்கை மரத்தை அவசியம் இல்லாமல் வெட்டுவார்களோ அவனை அல்லாஹ் நரகத்திலே கொண்டு போய் நுழைவிப்பான் என்று எச்சரிக்கை செய்திருந்தார். பெரியோர்களே சகோதரர்களே, இஸ்லாம் பரிசுத்தமான மார்க்கம், இஸ்லாம் விசாலமான மார்க்கம். இஸ்லாமியர்களும் எங்களுக்கு வேறொரு இடத்திலே பிச்சை வாங்க வேண்டிய தேவை எதிலும் கிடையாது. அனைத்தும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. நாம் இந்த முறையிலே பேணாமல் அந்நிய சமூகத்துக்கு விளங்கப்படுத்தாததினால் பரிசுத்தமான அல்லாஹ்வையும் ரசூலையும் அசுத்தமாக பேசுவதற்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது. ஒவ்வொருவருடைய பொறுப்பு நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது. எனவே மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது பகுதிதான் இந்த ஆரோக்கிய நோய் வந்துவிட்டது. அது அல்லாஹ்வுடைய அருளாக மனிதன் பார்க்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நோய்களை அடியோடு இல்லாமலாக்க முடியாது. அது எல்லா காலங்களிலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் நோயிலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் என்று அர்த்தம் அல்ல. நல்லோர்களுக்கு அந்தத்தை உயர்த்துவதற்கும் பாவங்களை மன்னிப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு நோய் வருகிறது. நோய் வரும் பொழுது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு பின்னாலுள்ள வழிகாட்டல்கள் பேணுதல்களை கையாள வேண்டும். இஸ்லாம் பத்தியத்தை பேசியிருக்கிறது, இஸ்லாம் வைத்தியத்தை பேசியிருக்கிறது. புகாரியிலே முஸ்லிமிலே திருமதியிலே இது போன்ற எல்லா கிரந்தங்களிலும் கிதாபு சிப் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. வைத்தியர்களை இஸ்லாம் மதித்திருக்கிறது, ஒவ்வொரு துறையிலும் துறை சார்ந்தவர்களை மதித்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தேவைப்பட்ட பொழுது இரண்டு வைத்தியர்மார்கள் வந்த பொழுது மண் அத்தப்புக்குமா உங்களில் யார் மிகவும் தேர்ச்சி பெற்ற வைத்தியர் என்று கேட்டு அவர்களிடத்தில் ஆலோசனை எடுத்திருக்கிறார்கள். எனவே இவைகள் அனைத்தும் சமூகத்துக்கு தேவையானவைகள் தான். நோய் வந்தால் மருந்து எடுப்பது, அதற்குரியவர்களை சந்திப்பது, அதற்குரிய முறைகளை கையாளுவது இதுவும் இஸ்லாத்திலே உள்ளதுதான். பத்தினித்தனத்தை பேணுவது இஸ்லாத்திலே உள்ளதுதான். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது இஸ்லாத்திலே உள்ளதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே பூசணிக்காயையும் பேரீத்தம் பழத்தையும் ஒன்றாக சாப்பிடுவார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், பேரீத்தம் பழம் உஷ்ணம் உள்ளது, இந்த பூசணிக்காயிலே குளுத்து தன்மை இருக்கிறது, இரண்டையும் சாப்பிடும் பொழுது உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும், நடுநிலைமைக்கு வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். இப்படி விசாலமான மார்க்கம் இஸ்லாம். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் நோயுள்ள காலத்திலும் அதே நன்மைகள் சிறியாக கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை அழகாக விளங்கி நாமும் அதன்படி வாழ்ந்து ஏனையோர்களுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய பரிசுத்தத்தையும் உண்மையையும் வாழ்க்கையின் மூலமும் வார்த்தைகளின் மூலமும் விளங்கப்படுத்திவிட்டு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி குழந்தைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக, ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகள் பயங்கரமான நோய்களின் மூலம் எங்களை சோதித்து விடாதையாக. யாரெல்லாம் பல பயங்கரமான நோய்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கி விடியாகும். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தி விடியாருவா. யா அல்லா, அந்நிய சமூகத்துக்கு முன்னால் எங்களை கேவலப்படுத்தி விடாதையா. இந்த மார்க்கத்தை அசுத்தமாக்கி காட்டக்கூடிய பயங்கரமான நிலையிலிருந்து முஸ்லிம்களாக எங்களை பாதுகாத்து விடியா. உன்னுடைய பரிசுத்தமான மார்க்கத்தை பரிசுத்தமாகவே தெளிவுபடுத்துவதற்குரிய தௌஃபீக்கை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கு விடியாகும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
فيك سرورا وسلاما وطمئنا.